السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
கடந்த ஜும்மாவில் நான் பாகிஸ்தானுள்ள பஞ்சாப் அரசாங்கம் ஜமாத்தின் சில பத்திரிகைகளுக்கும் நூல்களுக்கும் தடை விதித்துள்ளது என்று கூறியிருந்தேன். இவை வெளியிடப்பட முடியாது, மேலும் இவற்றை நாம் டிஸ்பிளே செய்யக்கூடாது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த விஷயம் தொடர்பாக அங்குள்ள சில பத்திரிகைகளும் செய்திகளை வெளியிட்டுள்ளது. இன்றைய நாட்களில் போன் மூலமாகவே புகைப்படங்களின் நகல்கள் மற்றும் தூது செய்தியை அனுப்புவதற்கான பல்வேறு வகையான வழிமுறைகள் உள்ளன. இவற்றின் மூலமாக சில நிமிடங்களில் செய்திகள் உலகம் முழுவதும் சுற்றி வந்துவிடுகின்றது. எனக்கும் இவற்றை பார்த்துவிட்டு மக்கள் கடிதம் எழுதுகின்றனர். ஃபேக்ஸ் போன்றவற்றின் மூலமாக தங்கள் கவலையை வெளிப்படுத்துகின்றனர். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இந்த விஷயங்கள் புதிதானவை அல்ல. அஹமதியா ஜமாத்தின் வரலாற்றில் இந்த பெயர் தாங்கிய ஆலயங்கள் கூறியதற்கிணங்க இதுபோன்ற செயல்கள் இதற்கு முன்பும் நடந்திருக்கின்றது, நடந்து கொண்டும் இருக்கின்றன. அஹமதியா ஜமாத் நிறுவப்பட்ட நாளிலிருந்து அதன் துவக்க நாட்களிலிருந்தே இதுபோன்ற செயல்களை இந்த மக்கள் செய்து வருகின்றனர், செய்து கொண்டே இருப்பர். அந்த செயல்களால் இதற்கு முன்பும் ஜமாத்திற்கு ஒருபோதும் இழப்பு ஏற்படவில்லை, இதனால் வருங்காலத்திலும் இழப்பு ஏற்படாது இன்ஷா அல்லாஹ். இவர்களால் இப்படிப்பட்ட இழப்புகளை ஏற்படுத்தவே முடியாது. எந்த ஒரு தடையும் அதற்கு மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த இறை இயக்கத்தை இந்த விஷயங்கள் மூலம் தடை செய்கின்ற எந்த மகனையும் எந்த ஒரு தாயும் ஈண்டெடுக்கவில்லை. இந்த பெயர் தாங்கி ஆலயங்கள் மற்றும் இவர்கள் பக்கம் பார்க்கின்ற அரசாங்களுக்கு அஹமதியத்தின் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு தேவைப்படுகிறது. இந்த பொறாமையில் இவர்கள் எந்த அளவு குருடர்களாக இருக்கின்றனர் என்றால் இவர்களது அறிவு மீது முற்றிலும் திரை விழுந்து விட்டது. வெளிப்படையாக பார்க்கும்போது படித்தவர்களாக இருக்கின்ற மக்கள் அறிவீனர்களை விட ஒருபடி மேலாக இந்த நிலைமைகளை வெளிப்படுத்தி காட்டியுள்ளனர். ஒருபோதும் இவர்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனைகள் மற்றும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமையையும் உயர்ந்த தகுதியையும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு எடுத்துக் கூறியுள்ளார்கள் என்பதை அறிய முயற்சி செய்யவே இல்லை. இவர்கள் அஹமதியா ஜமாத்தின் நூல்களில் இவையெல்லாம் எவ்வளவு அழகாக எடுத்துக் கூறப்பட்டுள்ளது என்பதை அறிய முயற்சி செய்யவில்லை. அரபு நாட்டிலிருந்தும் மற்ற சமுதாயங்களிலிருந்தும் நீதியை விரும்புகின்ற முஸ்லிம்கள் உண்மை என்ன என்பதை பார்க்கும்போது அது பற்றி ஜமாத் பிரசுரங்களிலும் நூல்களிலும் பார்க்கும்போது உண்மை என்ன என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிய வருகிறது. இதை பார்த்து அவர்கள் வியப்படைகின்றனர். தாங்கள்தான் இஸ்லாத்தின் கொடியை உயர்த்துவோர்கள் என்று தங்களை பற்றி கருதுகின்ற இந்த பெயர் தாங்கிய ஆலிம்கள் எவ்வாறு பொய் மற்றும் ஏமாற்றுதல் மூலம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது எண்ணங்களையும் போதனைகளையும் எழுத்துக்களையும் அவற்றில் சில விஷயங்களை மாற்றியும் திரித்தும் கூறுகின்றனர் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டனர். இந்த ஆலயங்கள் இதைத்தான் செய்து கொண்டே செல்கின்றனர். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உயர் தகுதி, இஸ்லாத்தின் அழகிய போதனை ஆகியவற்றை எவ்வாறு எடுத்து கூறியுள்ளார்கள் என்பதை பார்த்து எம்டிஏவில் வருகின்ற நமது லைவ் டிவி புரோகிராமிலும் கடிதங்கள் மூலமாகவும் இதை பற்றி இப்போது அகமதி அல்லாத பெரும்பாலார் எங்களுக்கு இந்த உயர் தகுதி மற்றும் மகிமை பற்றி இப்போதுதான் தெரிய வந்துள்ளது, அதுவன்றி இந்த ஆலயங்கள் எங்களை அறியாமையின் திரையில்தான் வைத்திருந்தார்கள் என்ற விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கூறியுள்ளனர். அகமதியத்தின் மீதுள்ள பகைமையில் இந்த மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்லாத்தின் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கின்றனர் என்பதை மக்கள் வெளிப்படுத்தி கூறுகின்றனர். எவ்வாறு இருப்பினும் இந்த ஆலயங்களின் மார்க்கமே பகைமையும் குழப்பமுமே ஆகும். எனவே நாம் உண்மையை தெரிந்து கொள்வோம் என ஒருபோதும் அதற்காக அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். இதனால் சாதாரண இயல்பில் உள்ள முஸ்லீம்களிடம் எந்த அளவு சீர்குலைவு ஏற்பட்டாலும் சரியே, எவ்வாறு இருப்பினும் இது அவர்களது பணியாகும். இதை அவர்கள் செய்து கொண்டிருப்பர், செய்து கொண்டே செல்வர். ஏனென்றால் மார்க்கத்தை விட தமது சுய நலம்தான் இவர்களுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்கின்றது. எப்போதும் போன்றே இந்த எதிரிகளின் இந்த செயல் நமது ஈமானில் ஒளியை ஏற்படுத்துவதற்கும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உள்ள அந்த தொடர்பில் முன்னேறுவதற்கும் விதையாக பயன்பட வேண்டும். நம்மிடம் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்களை படிப்பதன் பக்கம் குறைவான கவனம் இருந்தது என்றால் இப்போது அதிகமான கவனம் உருவாக வேண்டும். பஞ்சாபின் ஒரு அரசாங்கம் தடை விதித்து விட்டதால் என்னாக போகிறது? முழு உலகில் உள்ள அரசாங்கங்கள் ஒன்று சேர்ந்து இதனை தடை செய்தாலும் கூட இந்த பணியை தடை செய்ய முடியாது. ஏனென்றால் இது மனித முயற்சியால் நடைபெறக்கூடிய பணி அல்ல, இது இறைவனின் பணியாகும். அவன் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிவு மற்றும் இறைஞானத்தின் கருவூலங்களுடன் அனுப்பி வைத்திருக்கின்றான். மேலும் வெற்றி பற்றிய வாக்குறுதியை அன்னாருக்கு வழங்கியுள்ளான். எப்போதும் நாம் இதையே பார்த்து வருகின்றோம். பெரும் பெரும் தடைகள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு பிறகும் கூட ஜமாத்தின் முன்னேற்றம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. தங்களது எண்ணத்தில் எவர்கள் நமக்கு எதிராக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனரோ இது ஒரு சாதாரண தடைதான். எந்த அளவு நம்மை அமுக்குவார்களோ அந்த அளவு அல்லாஹ் நம்மீது தனது அருள்களை அதிகமாக்குகின்றான் இன்ஷா அல்லாஹு தாலா. இப்போதும் சிறந்த நிலை உருவாகும், எனவே இது கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல. எனவே அதிகமாக கவலைப்பட வேண்டிய தேவையும் நமக்கு இல்லை. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்கள் இப்போது உலகில் வேறு சில நாட்டிலும் அச்சாகிக் கொண்டிருக்கின்றது. வெப்சைட்டிலும் இது கிடைக்கின்றது. சில நூல்களின் ஆடியோவும் இப்போது கிடைக்கின்றது. வேறு சில நூல்களின் ஆடியோ விரைவில் கிடைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும். ஒரு காலம் இருந்தது, அப்போது வெளியிடுவதற்கு தடை விதிப்பதன் மூலம் இழப்பு ஏற்படுமே என்ற கவலை இருந்தது. இப்போது அல்லாஹ்வின் அருளால் அறிவு மற்றும் இறைஞானத்தின் இந்த கருவூலம் வானத்தில் பரவிவிட்டது. ஒரு பட்டனை அமைக்கினால் அது நம் முன்னால் வந்து விடுகின்றது. நமது பணி என்னவென்றால் நாம் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஞானம் மற்றும் அவர்களது நூல்களிலிருந்து பயன்பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எம்டிஏவிலும் கூட ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரது நூல்களிலிருந்து முன்பை விட நேரத்தை அதிகமாக்கி அந்த நூல்களின் கருத்துக்களை தரிசாக கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணியுள்ளேன். இவ்வாறு பாகிஸ்தானில் ஒரு மாநிலத்தின் சட்டத்தின் காரணமாக உலகில் பரவியுள்ள அகமதிகளுக்கு பலன் கிடைத்துவிடும். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு எதிர்ப்பும் நமக்கு பலனை தருகின்றன. புதிய வழிமுறைகள் மற்றும் புதிய வழிகளின் பக்கம் இதனால் கவனம் ஏற்படுகின்றது. அசல் மொழியில் மட்டும் இந்நூல்களின் தர்ஸ் இருக்காது, மாறாக பல்வேறு உள்ளூர் மொழிகளிலும் இந்நூல்களில் உள்ள கருத்துக்கள் மக்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே எவரது உள்ளங்களில் ஏதாவது ஒரு வகையில் கவலை இருக்குமோ அவர்கள் அந்த கவலையை உள்ளத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். நமது நூல்களுக்கு எதிராக செய்யப்பட்டுள்ள இந்த அனைத்து நடவடிக்கைகள் மூலமும் எவ்வாறு இருப்பினும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இது மிகவும் தெளிவாக நம் முன்னால் வந்துவிட்டது. இதற்கு முன்பும் எப்போதும் இவ்வாறே இது வந்துள்ளது. நாங்கள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள நேசத்தில் மிகவும் முன்னேறியுள்ளோம். இஸ்லாமிய போதனைகளை நாங்கள் தான் செயல்படுத்துகின்றோம். இதன் காரணமாக அவர்கள் நம்மை எதிர்க்கின்றனர் என்று வாதம் செய்கின்ற இந்த மக்கள் ஜமாத்தின் நூல்களை நீதியின் பார்வையுடன் ஒருபோதும் படித்ததில்லை, ஒருபோதும் படிக்க முயற்சி செய்ததும் இல்லை. பொதுவாக நம் தரப்பிலிருந்தும் இவர்களது வாதத்தின் உண்மை நிலையையும் இவர்களது அசல் முகத்தையும் நாம் காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இன்றும் அதத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது எழுத்துக்களில் இருந்து அல்லது அவர்களது சில மேற்கோள்களில் இருந்து இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிராகவும் நபிபெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமைக்கு எதிராகவும் சில கருத்துக்கள் கூறப்பட்டிருப்பதாக எதிரிகள் கூறுகின்றனர். இப்போதும் அன்னாரது எழுத்துக்களில் வெறுப்பூட்டக்கூடிய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். அதற்கெதிரில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மேற்கோள்களை நான் இன்று எடுத்து கூற எண்ணியுள்ளேன். முழு கருத்தும் மிகவும் விரிவானதாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மகிமை மற்றும் உயர் தகுதி தொடர்பாக எவற்றையெல்லாம் கூறியுள்ளார்களோ அதை படித்துவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தனக்கு அன்பு இருக்கின்றது என்று வாதம் செய்கின்ற ஒரு நபர் இதை கேட்டுவிட்டு படித்துவிட்டு தனது கண்களையும் காதுகளையும் மூடிக்கொள்ள முடியுமா என்று நமக்கு வியப்பாக இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த பெயர்தாங்கி ஆலிம்களுடன் நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் நமது விஷயங்களை எம்டிஏ மூலமாக கேட்கின்ற அத்தகைய ஆயிரக்கணக்கான மக்களது உள்ளம் மேலும் திறப்பதற்காகவும் அகமதிகளின் உள்ளத்திலும் மூளையிலும் மேலும் ஒளியை உருவாக்குவதற்காகவும் அதை பற்றிய சரியான அறிவை வழங்குவதற்காகவும் நான் சில மேற்கோள்களை இன்று எடுத்து கூறுவேன். இறைவனை புகழ்வது மற்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் ஓதுவது தொடர்பாக எவ்வளவு அன்பான வார்த்தைகளில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்பதை முதலில் நான் கூறுகின்றேன். ஓரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், இறைவா உனக்கு ஆயிரக்கணக்கான நன்றிகள் உரித்தாகட்டும், எங்களுக்கு உன்னை அடையாளம் கண்டுகொள்வதற்கான வழியை நீயே எங்களுக்கு கூறியுள்ளாய். உனது தூய வேதத்தை இறக்கி சிந்தனை மற்றும் அறிவில் ஏற்படுகின்ற தவறுகளிலிருந்து எங்களை காப்பாற்றிவிட்டாய். தரூதும் சலாவும் ஹஜ்ரத் சையதுர் ருசுல் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் உண்டாகட்டும். அவர்கள் மூலமாக இறைவன் வழிதவறி போன ஒரு உலகையே நேர்வழியில் நடத்தினான். அந்த பயிற்சி அளிப்பவர் மற்றும் பயனளிப்பவர் வழியை மறந்துவிட்ட படைப்பினங்களை மீண்டும் நேர்வழியில் கொண்டு வந்தார். அந்த பேருபகாரம் செய்தவர் மற்றும் அருள் செய்தவர் மக்களை இணை வைத்தல் மற்றும் சிலைகளின் துன்பங்கள் இருந்து விடுவித்தார். அந்த ஒளி மற்றும் ஒளியை பரப்பும் அந்த நபர் ஏகத்துவத்தின் ஒளியை பரப்பினார். அந்த காலத்தின் மருத்துவர் சீர்குலைந்து போன உள்ளங்களை நேர்மையை நிலைத்திருக்கும்படி செய்தார். கருணைமிக்கவராகவும் அற்புதகரமான அடையாளங்களை காட்டுபவராகவும் இருந்த அவர் மரணித்தவர்களுக்கு வாழ்வின் நீரை பருக செய்தார். அந்த கருணையாளர் உம்மத்திற்காக துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், வேதனைகளை சகித்துக் கொண்டார். அந்த வீரர் அந்த பைல்வான் நம்மை மரணத்தின் வாயிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த சகிப்பு தன்மையுள்ள தன்னலமற்ற மனிதர் இறைவனுக்கு அடியாராக இருந்து அவன் முன்னால் தலைகுனிந்தார். தன்னை அவர் மண்ணோடு சேர்த்து விட்டார். அந்த முழுமை பெற்ற ஏகத்துவவாதி அந்த இறைஞானத்தின் கடலாக திகழ்ந்த அவருக்கு இறைவனின் கம்பீரம் மட்டுமே தென்பட்டது. மற்றவர்களை தனது பார்வையிலிருந்தும் அவர் வீழ்த்தி விட்டார். ரஹ்மானின் வல்லமையின் அற்புதமாக திகழ்ந்த அவர் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தும் கூட உண்மையான அறிவை வழங்குவதில் எல்லோரையும் விட மிகைத்து நின்றார். ஒவ்வொரு சமுதாயத்தை குறித்தும் அவர்களிடம் தவறுகளும் பிழைகளும் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி அவர்களை குற்றவாளிகள் என்று நிரூபித்தார். பிறகு எந்த ஒரு நபரது உயர்வான நல்லொழுக்கம் தொடர்பாகவும், ஒன்று அவர் துன்பங்களில் ஆழ்ந்திருக்கும் போது அவை தெரியவரும் அல்லது அவருக்கு வசதியான நிலைமை இருக்கும் போது அவருக்கு ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும் போது அவை தெரியவரும், இதனை எல்லோரையும் விட அதிகமாக அல்லாஹ்வின் நபிமார்களும் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர்களுமே வெளிப்படுத்துகின்றனர். இதிலும் கூட எல்லோரையும் விட உயர்ந்த தகுதியில் இருப்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பது தெரிய வருகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லொழுக்கம் துன்பங்களின் நாட்களிலும் வெற்றியின் காலகட்டத்திலும் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், நெய்மார்கள் மற்றும் இறைநேசர்களின் இருப்பு மக்கள் எல்லா நல்லொழுக்கங்களிலும் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகவே இருக்கின்றது. எந்த விஷயங்களில் இறைவன் அவர்களுக்கு உறுதியாக நிலைநிற்கும் தன்மையை வழங்கியுள்ளானோ அந்த உறுதியான நிலைநிற்கும் தன்மையில் உண்மையை தேடுகின்ற எல்லோரும் உறுதியான பாதங்களுடன் நிலைநிற்க வேண்டும். அதாவது அதற்கேற்ப நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. ஒரு மனிதனின் உயர்வான நல்லொழுக்கம் அதற்கேற்ற சரியான தருணத்தில் வெளிப்படும் போதுதான் அது நிரூபணமாகும். ஒவ்வொரு நல்லொழுக்கத்திற்கென்றும் ஒரு தருணம் இருக்கின்றது. அது அந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படும் போது அந்த நல்லொழுக்கம் நிரூபிக்கப்படுகின்றது. அப்போதே அது உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. உதாரணமாக மன்னிப்பது இருக்கின்றது. பழிவாங்குவதற்கான ஆற்றல் ஒருவரிடம் இருக்கும் போது அவர் மற்றவரை மன்னிப்பது புகழ்வதற்கு தகுதியுள்ள ஒரு விஷயமாகும். தீமையிலிருந்து தவிர்ந்திருக்கும் நல்லொழுக்கம் இருக்கின்றது. ஒருவர் தனது மன இச்சையின் காரணமாக அந்த தீமையை செய்வதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்த பிறகும் அவர் தீமையிலிருந்து விலகி இருப்பதில் நிலைத்திருக்க வேண்டும். எனவே நபிமார்கள் மற்றும் இறைநேசர்கள் தொடர்பான இறைவனின் எண்ணமானது அவர்களது ஒவ்வொரு வகையான நல்லொழுக்கமும் வெளிப்பட வேண்டும் என்றே இருக்கின்றது. அவை நிரூபிக்கப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். எனவே இறைவன் தனது இந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களது ஒளிமயமான வாழ்நாளை இரு பகுதிகளாக பங்கிட்டுள்ளான். இரண்டு பகுதிகள் அவர்களது வாழ்வில் வருகின்றன. ஒரு பகுதி இன்னல்களிலும் துன்பங்களிலும் கழிகின்றது. அவர்களுக்கு பல வகையான துன்பங்கள் தரப்படுகிறது, தொல்லைகள் தரப்படுகின்றது. அதன் மூலமாக அவர்களது உயர்வான நல்லொழுக்கம் வெளிப்பட வேண்டும். கடுமையான துன்பங்கள் வராத வரையில் ஒருபோதும் அவை வெளிப்பட முடியாது, அவை நிரூபிக்கப்படவும் முடியாது. இவர்கள் மீது அந்த கடுமையான துன்பங்கள் இறங்காமல் இருந்தால் இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது என்றால், துன்பங்கள் அவர்களுக்கு வருகின்ற போது அவர்கள் தமது எஜமானின் நம்பிக்கைக்கு மாற்றமாக செயல்பட மாட்டார்கள். மாறாக இன்னும் அவர்கள் முன்னேறி செல்லும் வகையில் தமது பாதங்களை எடுத்து வைப்பர் என்பது எப்படி நிரூபிக்கப்பட முடியும்? அவர்கள் கருணைமிக்க இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர். ஏனென்றால் அவன் எல்லோரையும் விட்டுவிட்டு அவர்கள் மீதே பரிவுமிக்க பார்வையை செலுத்தினான். அவனுக்காக அவனது வழியில் தொல்லைகளுக்கு ஆளாகும் தகுதியுடையவர்களாக அவர்களைத்தான் அவன் ஆக்கினான். எனவே மேலான இறைவன் அவர்கள் மீது துன்பங்களை இறக்குகின்றான். அவர்களது பொறுமை உண்மையில் அவர்களது பாதங்கள் நிலைத்திருப்பது, அவர்களது ஆண்மை அவர்கள் கொள்கையில் உறுதியாக நிலைத்திருப்பது, நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் நடந்து கொள்வது, அவர்களது வீரம் ஆகியவற்றை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி அல் இஸ்திகாமத்து ஃபவுக்குல் கராமா, அதாவது கொண்ட கொள்கையில் உறுதியாக நிலைத்திருப்பது அற்புதங்களை விட உயர்வானது என்பதற்கு பொருந்தக்கூடியவர்களாக இறைவன் அவர்களை ஆக்குகின்றான். ஏனென்றால் முழுமையான பொறுமை முழுமையாக துன்பங்கள் வராத வரை வெளிப்பட முடியாது. கொள்கையில் நிலை நிற்பதில் உயர்வான தகுதியை பெறுவதையும் உறுதியான பாதங்களுடன் நிலைத்திருப்பதையும் மிகவும் அதிபயங்கரமான பூகம்பங்கள் வராத வரை தெரிந்து கொள்ள முடியாது. இந்த துன்பங்கள் நபிமார்களுக்கும் இறைநேசர்களுக்கும் ஆன்மீக அருட்கொடையாக வருகின்றது. இதன் மூலமாக எந்த நல்லொழுக்கங்களில் ஒப்பற்றவர்களாகவும் நிகரற்றவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றனரோ அது வெளிப்படுகின்றது. மறுமையில் அவர்களது தகுதிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. இறைவன் அவர்கள் மீது இந்த துன்பங்களை இறக்காமல் இருந்திருந்தால் இந்த அருட்கொடைகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. பொதுமக்கள் மீதும் அவர்களது அழகிய நல்லொழுக்கங்கள் அது வெளிப்பட வேண்டிய தேவைக்கேற்ப வெளிப்படாமல் இருந்திருக்கும். மற்ற மக்களை போன்றும் அவர்களுக்கு சமமானவர்களாகவும் இவர்களும் இருந்திருப்பர். அதாவது எல்லோரும் ஒன்றுபோல் ஆகியிருப்பர். அவர்கள் இந்த சில நாட்களுக்கான வாழ்க்கையை எவ்வளவு இன்பமாகவும் சுகமாகவும் கழித்திருந்தாலும் இறுதியில் அவர்கள் அழிந்து போகும் இந்த வீட்டை விட்டு சென்று விடுவர். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்களது இன்பமும் மகிழ்ச்சியும் எஞ்சியிருக்காது. அவர்களுக்கு உயர்வான தகுதிகளும் கிடைக்காமல் இருந்திருக்கும். மேலும் உலகில் அவர்களது உயர் தகுதியும் ஆற்றலும் வீரமும் புகழ் பெற்று இருந்திருக்காது. அதன் மூலமாக அவர்கள் ஒப்பற்றவர்களாக திகழ்ந்திருக்க முடியாது. ஈடு இணையற்ற தனித்தன்மை கொண்டவர்களாக அவர்கள் ஆகியிருக்க முடியாது. இணையற்ற தனித்து நிற்கின்ற ஒரு நபராக அவர்கள் ஆகியிருக்க முடியாது. எவரும் சென்றடைய முடியாத அளவில் மறைவிலும் மறைவாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருக்க முடியாது. ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் ஒரு உடலுக்குள் இருப்பது போன்ற வீரமிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்க முடியாது. இதன் மூலமாக இறை நெருக்கத்தின் உயர்வான தகுதியை அவர்கள் பெற்றிருக்க முடியாது. நபிமார்கள் மற்றும் இறைநேசர்களின் வாழ்நாளில் இரண்டாவது பகுதி வெற்றியில் இருக்கின்றது. அப்போது வளத்திலும் செல்வத்திலும் மிகவும் சிறப்பான நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அதன் மூலமாக அவர்களது அந்த உயர்வான நல்லொழுக்கம் வெளிப்பட வேண்டும். அவை வெளிப்படுவதற்கு வெற்றி பெற்றவராகவும் புகழ் பெற்றவராகவும் செல்வமிக்கவராகவும் அதிகாரம் உள்ளவராகவும் ஆட்சியில் இருப்பவராகவும் ஆற்றல் மிக்கவராகவும் அவர் இருப்பது அவசியமானதாகும். ஏனென்றால் தனக்கு துன்பம் தருபவர்களின் பாவங்களை மன்னிப்பதும், தொல்லைகள் தருபவரை கண்டும் காணாமல் விட்டுவிடுவதும், தமது எதிரிகளிடம் அன்பு கொள்வதும், தமக்கு தீயதை விரும்புகின்றவர்களுக்கு நன்மை செய்வதும், செல்வத்தின் மீது உள்ளத்தை ஈடுபடாமல் வைத்திருப்பதும், செல்வம் வந்ததால் கர்வம் கொள்ளாமல் இருப்பதும், செல்வமுடையவராக இருக்கும் போது செலவு செய்யாமலும் கருமித்தனத்துடன் நடந்து கொள்ளாமல் இருப்பதும், கருணை வள்ளல் தன்மை மற்றும் மன்னிப்பின் கதவுகளை திறப்பதும், செல்வம் மூலமாக மன இச்சைகளில் மூழ்காமல் இருப்பதும், ஆட்சியை அநீதி அழைப்பதற்கான மற்றும் வரம்பு மீறி செயல்படுவதற்கான ஒரு கருவியாக ஆக்காமல் இருப்பதும் ஆகிய இந்த எல்லா நல்லொழுக்கமும் எப்படிப்பட்டவை என்றால், அவற்றை நிரூபிப்பதற்காக செல்வத்தை உடையவராகவும் ஆற்றல் மிக்கவராகவும் அவர் இருப்பது நிபந்தனையாக இருக்கின்றது. மனிதனுக்கு செல்வம் அதிகாரம் ஆகிய இரண்டும் கிடைக்கும் போதுதான் இந்த நல்லொழுக்கங்கள் நிரூபணமாகும். ஏனென்றால் துன்பங்கள் மற்றும் பலகீனத்தின் ஒரு காலகட்டமும் செல்வமும் அதிகாரம் இருக்கின்ற ஒரு காலகட்டமும் வராமல் இந்த இரு விதமான நல்லொழுக்கங்களும் வெளிப்பட முடியாது. பிறகு கூறுகின்றார்கள், எனவேதான் ஏக இறைவனின் முழுமையான ஞானமானது நைமார்களுக்கும் இறைநேசர்களுக்கும் ஆயிரக்கணக்கான அருட்கொடைகள் நிறைந்த இந்த இரு நிலைமைகளையும் வழங்கி அதிலிருந்தும் அவர்களை பயன்பெற வைக்க வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் இந்த இரு நிலைமைகளில் உள்ள காலகட்டமும் வருவது ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒழுங்குமுறையில் ஒன்றுபோல் இருப்பதில்லை. மாறாக இறைவனின் நுட்பமான ஞானம் அமைதி மற்றும் மகிழ்ச்சிகரமான வசதியான வாழ்க்கையை சிலருக்கு முதலில் கிடைக்கும்படி செய்து விடுகின்றது. அதற்கு பிறகு துன்பங்களின் காலகட்டம் அவர்கள் மீது வருகின்றது. சிலருக்கு முதலில் துன்பங்கள் வருகின்றன, பிறகு இறுதியில் இறை உதவி அவர்களுக்கு கிடைக்கின்றது. சிலரிடம் இந்த இரு நிலைமைகளும் மறைவாக இருக்கின்றது, சிலரிடம் முழுமையான முறையில் இவை வெளிப்படுகின்றது. இத்தகைய நிலையை அடைந்தவர்களில் எல்லோரையும் விட முதலாவதாக அடியெடுத்து வைத்திருப்பவர்கள் ஹதரத் காத்தமுர் ருசுல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் தெளிவாக இந்த இரு நிலைமைகளும் வந்தன. அதாவது துன்பங்களின் நிலைமைகளும் அவர்களுக்கு வந்தன, வெற்றி மற்றும் இறையுதவியின் நிலைமைகளும் அவரிடம் வந்தன. அவை எத்தகைய ஒழுங்குமுறையுடன் வந்தன என்றால், அதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அனைத்து உயர்வான நல்லொழுக்கமும் சூரியனை போன்று பிரகாசித்தது. நீர் உயர்வான நல்லொழுக்கத்தில் நிறைவேற்றுள்ளீர் என்பது நிறுவனமாகும் வகையில் அவை இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இருவிதமான நல்லொழுக்கமும் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் நிரூபிக்கப்பட்டிருப்பது எல்லா நபிமார்களது நல்லொழுக்கத்தையும் நிரூபிக்கின்றது. அவர்கள் தங்களது நல்லொழுக்கத்தில் சிறப்பான நிலையை அடைந்திருப்பது அவர்களது நல்லொழுக்கத்தை மட்டுமல்லாமல் எல்லா நபிமார்களது நல்லொழுக்கத்தையும் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எவ்வாறு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபிமார்களது தூதுத்துவத்தையும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களையும் உண்மைப்படுத்தியுள்ளார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இந்த ஆராய்ச்சியின் மூலம் இந்த ஆட்சேபனையும் முற்றிலும் நீங்கிவிட்டது. அதாவது அது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நல்லொழுக்கம் தொடர்பாக தோன்றுகின்ற ஆட்சேபனையாகும். அதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இந்த இரு விதமான நல்லொழுக்கங்களும் முழுமையாக இருந்தது நிரூபிக்கப்படவில்லை. இன்னும் சொல்வதென்றால், இவற்றில் ஒரு வகையான நல்லொழுக்கம் கூட அவர்களிடம் இருந்தது நிரூபிக்கப்படவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துன்பங்களின் காலகட்டத்தில் பொறுமை கடைபிடித்திருந்தார் என்றால், அது எப்போது முழுமையாக நிரூபிக்கப்பட முடியும் என்றால், அவர்கள் தமக்கு துன்பங்களை தந்தவர்கள் மீது வெற்றி பெற்று அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தும் நிலையை அடைந்து அவ்வாறு துன்பம் தந்தவர்களது பாவங்களை தூய்மையான உள்ளத்துடன் மன்னிக்கும் போதுதான் அவர்களது நல்லொழுக்கம் நிரூபிக்கப்பட்டிருக்கும். எவ்வாறென்றால், ஹஜ்ரத் காத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்தினர் மீதும் ஏனைய மக்கள் மீதும் முழுமையான வெற்றியை பெற்று அவர்கள் தனது வாளுக்கு கீழ் இருப்பதை பார்த்த பிறகும் கூட அவர்களை அன்னார் மன்னித்து விட்டார்கள். அதுபோன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நிலையும் இருந்தால்தான் அன்னாரது முழுமையான நல்லொழுக்கம் நிரூபிக்கப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன்புறம் இருந்து எவர்கள் தொடர்பாக அவர்களுக்கு உறுதியாக தண்டனை வழங்க வேண்டும் என்ற கட்டளை வந்ததோ அந்த சில மக்களுக்கே அவர்கள் தண்டனை வழங்கினார்கள். தொன்று தொற்றே குற்றவாளிகளாக இருந்து வந்த அந்த ஒரு சில குற்றவாளிகளை தவிர மற்ற ஒவ்வொருவரது பாவத்தையும் அவர்கள் மன்னித்து விட்டார்கள். அவர்கள் மீது வெற்றி பெற்று பிறகு அவர்களை பார்த்து, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்கள் மீது எந்த பிடியும் இல்லை என்று அன்னார் கூறினார்கள். எதிரிகளின் பார்வையில் சாத்தியமற்ற ஒன்றாக தெரிந்த ஒன்று அவர்களது அதிகமான மன்னிக்கும் தன்மையின் காரணமாக எதிரிகளுக்கு நடக்கக்கூடிய ஒன்றாக தெரிந்தது. அவர்கள் இழைத்த தீங்குகளை அவர்கள் எண்ணி பார்த்த போது, நாம் கொலை செய்யப்படுவதை தவிர வேறு எதுவும் நிகழாது என்று அவர்களுக்கு தோன்றியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அந்த எதிரிகளை மன்னித்து விட்டார்கள். வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். தனக்கு இழைக்கப்பட்ட கடுமையான கொடுமைகளுக்கு எதிரில் ஒரு நீண்ட காலகட்டம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த உண்மையான பொறுமையானது சூரியனை போன்று அவர்கள் முன்னால் பிரகாசித்தது. இயல்பாகவே மனிதனிடம் உள்ள பழக்கத்தில் இந்த விஷயம் இருந்து வருகிறது. தன் மீது கொடுமை இழைக்கப்பட்ட காலம் கழிந்த பிறகு, தன் மீது கொடுமை இழைத்தவர்களை பழிவாங்கும் ஆற்றல் ஒருவருக்கு கிடைத்த பிறகும், தனது எதிரிகளை மன்னிக்கின்ற அந்த நபரது பொறுமையின் மகத்துவமும் சிறப்பும் தான் மனிதன் மீது தெளிவாக ஒளி வீசக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, ஒரு நீண்ட காலகட்டம் வரை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது துன்பங்கள் இழைக்கப்பட்டன. ஆனால் ஒருவருக்கு தமது எதிரிகளை பழிவாங்குவதற்கான ஆற்றல் கிடைத்த சமயத்தில் அவர்கள் அந்த எதிரிகளின் பாவங்களை மன்னித்து விடுகின்றார் என்றால், அதுதான் அவரது உண்மையான பொறுமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த முன்மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதன் காரணமாகவே பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை போன்ற உயர்வான நல்லொழுக்கங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் இருந்தது என்பது சிறந்த முறையில் நிறுவனமாகவில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகாரம் கிடைத்த நிலையிலும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கடைபிடித்தார்களா அல்லது வேறு வழியில்லாமல் இவற்றை கடைபிடித்தார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை. அதிகாரம் மற்றும் ஆற்றல் கிடைத்த காலம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவ்வாறு கிடைத்திருந்தால் அதன் மூலமாக அன்னாருக்கு துன்பம் தந்தவர்களை அவர்கள் மன்னித்தார்களா அல்லது பழிவாங்கினார்களா என்பதை நாம் பார்த்திருக்க முடியும். இதற்கு எதிரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லொழுக்கம் இப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்களில் மிகவும் தெளிவாக தெரிய வந்திருக்கின்றது. அதில் அவர்களுக்கு பரீட்சை நடத்தப்பட்டது. பிறகு அவர்களது உண்மை சூரியனை போன்று பிரகாசித்தது. கருணை, வள்ளல் தன்மை, ஈகை, தியாகம், வீரம், போதுமென்ற மனம், உலகை விரும்பாமல் இருப்பது போன்ற நல்லொழுக்கங்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த அளவு பிரகாசமாக ஒளி வீசியவாறு மின்னியது என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உலகில் ஒருவரது நல்லொழுக்கம் இந்த அளவு சிறந்த முறையில் பிரகாசமாக வெளிப்படும் வகையில் எந்த ஒரு நபியும் இதற்கு முன்னர் இருக்கவில்லை. மேலான இறைவன் எண்ணற்ற கருவூலங்களின் கதவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திறந்து தந்தான். ஆனால் அன்னார் இவை யாவற்றையும் இறைவனின் வழியில் செலவு செய்தார்கள். எந்த வகையிலும் தனது சுகத்திற்காக ஒரு பைசாவை கூட அவர்கள் செலவு செய்யவில்லை. அவர்கள் தனக்கென்று எந்த ஒரு கட்டிடத்தையும் கட்டவில்லை. எந்த ஒரு பீடத்தையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக ஒரு சிறிய முழுமை பெறாத ஒரு அறையில் அதற்கு ஏழைகள் வாழ்கின்ற சிறு வீட்டை விட எந்த ஒரு சிறப்பும் இருந்ததில்லை. தனது அத்தகைய ஒரு சிறு அறையில் அவர்கள் தனது முழு வாழ்நாளையும் கழித்தார்கள். தமக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு நன்மை செய்து காட்டினார்கள். அவர்களது உள்ளங்களை புண்படுத்தியவர்களுக்கு அவர்கள் துன்பங்களில் இருந்த சமயத்தில் தனது செல்வத்தின் மூலமாக அவர்களை மகிழ்ச்சி அடையும்படி அவர்கள் செய்தார்கள். தூங்குவதற்காக பெரும்பாலும் தரையில் ஒரு படுக்கையும் தங்குவதற்கு ஒரு சிறிய குடிசையும் அவர்களுக்கு இருந்தது. சாப்பிடுவதற்காக வார் கோதுமையிலான ரொட்டி இருந்தது அல்லது பெரும்பாலும் அவர்கள் பசியுடன் இருந்து வந்தார்கள். உலகின் செல்வங்கள் அதிகமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தூய்மையான கரங்களை உலகத்தின் கரை சிறிதும் படியும் விதத்தில் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. எப்போதும் வறுமையே செழிப்பிற்கு எதிரிலும் ஏழ்மையை வசதியான நிலைமைக்கு எதிரிலும் அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அவர்கள் பிறந்த நாளிலிருந்து அவர்கள் தமது உண்மையான நண்பரிடம் செல்கின்ற அந்த நாள் வரை, அதாவது அவர்களது வாழ்வின் ஆரம்ப கால நாட்களிலிருந்து அவர்கள் மரணமடையும் வரை தனது கருணைமிக்க எஜமானனுக்கு எதிரில் எவரையும் ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவே இல்லை. போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான எதிரிகளுக்கு எதிரில் எந்த இடத்தில் நின்று போரிடுவதன் மூலம் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியது உறுதியான விஷயமாக இருந்ததோ அந்த இடத்தில் களப்பற்ற மன தூய்மையுடன் இறைவனுக்காக நின்று போராடியவாறு தனது வீரத்தையும் இறைவனது நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதையும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். சுருக்கமாக, ஈகை குணம், போதுமென்ற மனம், தூய்மை, ஆண்மை, வீரம், இறைவன் மீதுள்ள அன்பு ஆகிய என்னென்ன சிறந்த நல்லொழுக்கங்கள் இருந்தனவோ அவற்றையும் கருணைமிக்க இறைவன் ஹஜ்ரத் காத்தமுல் அம்பியா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக எவ்வாறு வெளிப்படுத்தினான் என்றால், அதற்கு இணையான ஒன்று உலகில் இதற்கு முன்பும் வெளிப்படவில்லை, இனி வருங்காலத்திலும் அது வெளிப்படாது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் இந்த புனிதர் மீது இந்த பொருளிலேயே தனது வஹியையும் தூதுத்துவத்தையும் நிறைவடைய செய்தான். அதாவது எல்லா விதமான உயர்வான நல்லொழுக்கமும் அவர்கள் மூலமாக நிறைவடைந்து விட்டன. வஹாதா ஃபதுலுல்லாஹி யூதீஹி மையஷாவு, இது அல்லாஹ்வின் அருளாகும், தான் நாடியவர்களுக்கு இதனை அவன் வழங்குகின்றான். பிறகு ஒரு கிறிஸ்துவரின் கேள்விக்கு பதில் கூறும் போது விளக்கமளித்தவாறு, ஒளி மற்றும் பிரகாசம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள் என்பதை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். கேள்வி இதுவாகும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பற்றி, நீங்கள் என்னிடம் வாருங்கள், சோர்வடைந்து இருக்கும் உங்களை நான் இளைப்பார வைப்பேன், நானே ஒளியாகவும் வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனுமாகவும் இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார்கள். இஸ்லாத்தின் தோற்றுநர் இதை போன்ற வார்த்தைகளை தன்னுடன் தொடர்புபடுத்தி கூறியுள்ளார்களா என்பதுதான் கேள்வி. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்கள், திருக்குரானில் அல்லாஹ் குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹா ஃபத்தபியூனி யுஹ்யிக்கும் அல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் ஜுனூபக்கும், அதாவது நீர் கூறுவீராக, நீங்கள் இறைவன் மீது நேசம் வைத்துள்ளீர்கள் என்றால் வாருங்கள், என்னை பின்பற்றுங்கள், அதன் மூலம் இறைவனும் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களது பாவங்களை மன்னித்து விடுவான். என்னை பின்பற்றுவதன் மூலம் மனிதன் இறைவனின் நேசத்திற்குரியவனாக ஆகிவிடுவான் என்ற இந்த வாக்குறுதி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுகளை விட மிகைத்து நிற்கின்றது. மனிதன் இறைவனின் நேசத்திற்கு உரியவராக ஆகுவதை விட வேறு எந்த உயர்வான தகுதியும் இருக்க முடியாது. எனவே எவரது வழியில் செல்வது மனிதரை இறைவனது நேசத்திற்கு உரியவராக ஆக்கிவிடுகின்றதோ அதைவிட அதிகமாக வேறு யானுக்கு தன்னை ஒளி என்ற பெயரில் அழைக்கும் உரிமை இருக்கின்றது. எனவேதான் திருக்குரானில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நூர் ஒளி என்று பெயர் வைத்துள்ளான். கது ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், அதாவது உங்களிடம் இறைவனின் ஒளி வந்துள்ளது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அன்பு மற்றும் அன்னாரை பின்பற்றி செல்வது மனிதனை இறைவனுக்கு பிரியமானவனாக ஆக்கிவிடுகிறது என்பதை விளக்கியவாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஒருவரை நேசிப்பதற்கு அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை நிபந்தனையாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடந்தால் எனது நேசம் கிடைக்கும் என்ற நிபந்தனை அவன் விதித்துள்ளான். அன்னார் கூறுகின்றார்கள், இது எனது சொந்த அனுபவமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையான உள்ளத்துடன் பின்பற்றுவது, அவர்கள் மீது அன்பு கொள்வது இறுதியில் மனிதனை இறைவனது நேசத்திற்குரியவனாக ஆக்கிவிடும். அது எவ்வாறென்றால், அந்த இறைவனே அத்தகைய நபரது உள்ளத்தில் இறை அன்பின் ஒரு உருக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். அப்போது அத்தகைய நபர் எல்லாவற்றிலிருந்தும் தமது உள்ளத்தை விலக்கியவாறு அவன் பக்கமே குனிந்து விடுகின்றார். அவரது ஆர்வம் இறைவனுக்காக மட்டுமே எஞ்சியிருக்கும். அப்போது இறைவனது அன்பின் தோற்றம் அவர் மீது படுகின்றது. அது அவருக்கு முழுமையான பேரன்பின் நிறத்தை வழங்கி ஒரு உணர்வுடன் அவரை தன் பக்கம் ஈர்த்து கொள்கின்றது. அப்போது மன இச்சைகள் மீது அவர் வெற்றி பெற்று விடுகின்றார். அவருக்கு உதவி செய்யும் விதத்திலும் அவருக்கு ஆதரவாகவும் இறைவனது வழக்கத்திற்கு மாற்றமான செயல்கள் அடையாளங்களின் வடிவில் அவர் மீது வெளிப்படுகின்றது. எல்லோரையும் விட முழுமை பெற்ற மனிதரும் முழுமை பெற்ற நபியும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள் என்பதை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அந்த மனிதர் தனது இருப்பின் மூலமாகவும் பண்புகள் மூலமாகவும் செயல்கள் மூலமாகவும் நமது ஆன்மீக மற்றும் தூய ஆற்றல்களை கொண்ட வலுவான நதியின் மூலமாகவும் முழுமையான சிறப்பின் முன்மாதிரியை தனது அறிவு, செயல், உண்மை, உறுதியாக நிலைநிற்றல் ஆகியவற்றின் மூலமாக காட்டினார். அவர் முழுமை பெற்ற மனிதர் என்று அழைக்கப்பட்டார். அந்த மனிதர் எல்லோரையும் விட சிறந்தவரும் முழுமை பெற்ற மனிதரும் ஆவார். அவர் முழுமை பெற்ற நபியாவார். அவர் முழுமையான அருள்களுடன் வந்தார். அவர்களது ஆன்மீக எழுப்புதல் மற்றும் ஒன்று திரட்டுதல் மூலமாக உலகில் முதல் கியாமத் ஏற்பட்டது. மரணித்து போன ஒரு உலகம் அவரது வருகையால் உயிர் பெற்றது. அந்த அருளுக்குரிய நபி ஹஜ்ரத் ஹாத்தமுல் அம்பியா, இமாமுல் அஸ்ஃபியா, ஹதமுல் முர்சலீன், ஃபஹருன் நபியீன், ஜனாப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவார்கள். உலகம் தோன்றிய நாள் முதல் எவர் மீதும் நீ பொழியாத சாந்தியையும் கருணையையும் இறைவா அந்த அன்பான நபியின் மீது பொழிவாயாக. இந்த மகத்தான நபி உலகில் வராமல் இருந்திருந்தால் எத்தனை சிறு சிறு நபிமார்கள் உலகில் வந்திருந்தனரோ? உதாரணமாக யூனுஸ், அய்யூப், மரியமின் மகன் ஈசா, மலாக்கி, யஹியா, ஜக்கரியா போன்ற நபிமார்களது உண்மைக்கு நம்மிடம் எந்த ஆதாரமும் இருக்கவில்லை. இவர்கள் எல்லோரும் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாகவும் மகத்துவமிக்க இறைவனது அன்பிற்குரியவர்களாக இருந்தாலும் இந்த மக்களும் கூட உலகில் உண்மையாளராக கருதப்படுவது இந்த நபியின் பேருபகாரமாகும். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லம் வ பாரிக் அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மயீன். பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சில பேருபகாரங்களை குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் நமக்காக எத்தகைய ஒரு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியுள்ளான் என்றால் அவர் கருணை மிக்கவராவார். எல்லா விதமான நற்காரியங்களிலும் சிறப்பினை பெற்றவராக அவர் இருக்கின்றார். எல்லா வகையான சிறப்புகளிலும் எல்லா வகையிலும் முன்னேறி சென்றவராக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லா நபிமார்கள் மற்றும் இறை தூதர்களின் முத்திரையாக திகழ்கின்றார்கள். நகரங்களின் தாயிடம் தோன்றிய வாக்களிக்கப்பட்ட நபி உண்மையில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். அவரிடமிருந்து அருள்களை பெற்றுக் கொண்டவர்களின் நாவுகள் எப்போதும் அவர்களை புகழ்வதில் ஈரமாக இருக்கின்றது. உம்மத்திற்காக அளவு கடந்த கஷ்டங்களை தாங்கி அவர்களுக்காக உழைத்ததன் காரணமாக இந்த வகையிலும் அவர் புகழுக்குரியவராக இருக்கின்றார். அவர் மார்க்கத்தின் கட்டிடத்தை உயர்த்தினார். நமக்காக அவர் ஒளிமயமான பிரகாசமான நூலை கொண்டு வந்தார். அதன் காரணமாகவும் அவர் புகழுக்குரியவராக இருக்கின்றார். தமது இறைவனான ரப்புல் ஆலமீனின் தூது செய்தியை எட்ட வைப்பதில் நமக்காக அவர்கள் பல வகையான துன்பங்களுக்கு இலக்காக வேண்டியது வந்தது. அதனால் அவர் புகழுக்குரியவராக இருக்கின்றார். இதற்கு முன்னுள்ள வேதங்களில் எவையெல்லாம் முழுமை பெறாமலும் குறையுடையதாகவும் இருந்ததோ அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள். பிறகு எவ்வித கூடுதல் மற்றும் குறைவு இல்லாத மற்ற குறைகளிலிருந்து தவிர்ந்திருக்கின்ற தூய ஷரியத்தை வழங்கினார்கள். நல்லொழுக்கம் அதன் முழுமையை எய்தும்படி அவர்கள் செய்தார்கள். எவையெல்லாம் குறையாக இருந்தனவோ அவற்றை அவர்கள் முழுமைப்படுத்தினார்கள். உலகில் உள்ள எல்லா சமுதாயங்களையும் தனது அருள்களிலிருந்து பங்கு பெறக்கூடியவர்களாக அவர்கள் ஆக்கினார்கள். மிகவும் சிறந்த சொற்செறிவுள்ள பொருட்செறிவுள்ள கூற்றுகள் மூலமாகவும், மிகுந்த ஒளிமிக்க இறை அறிவிப்புகள் மூலமாகவும் நேர்வழிக்கான பாதையை அவர்கள் காட்டி தந்தார்கள். படைப்பினங்களை வழிதறவி செல்வதிலிருந்தும் அவர்கள் காப்பாற்றினார்கள். அவர்களை தனது முன்மாதிரியின் மூலமாக அவர்களை காப்பாற்றி கரையேற்றினார்கள். விலங்குகள் போன்றும் படிக்காத அறிவினர்களாகவும் இருந்த காட்டுமிராண்டிகளுக்கும் கூட அன்னாரை புகழ்கின்ற நாவுகளை அவர்கள் வழங்கினார்கள். அவர்கள் மீது நேர்வழியின் ஆவியை ஊதினார்கள். அவர்களை எல்லா தூதர்களுக்கும் வாரிசுகளாக ஆக்கிவிட்டார்கள். அவர்களை எந்த அளவு அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் அல்லாவின் திருப்தியில் தங்களை மாய்த்து கொண்டனர். அல்லாவிற்காக அவர்கள் தண்ணீரை போன்று தங்களது இரத்தத்தை ஓட செய்தனர். முழுமையான கீழ்ப்படிதலுடன் அவர்கள் தங்களை முற்றிலுமாக அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டனர். பிறகு மறுபக்கம் அவர்கள் தனித்தன்மை கொண்ட மிகவும் நுட்பத்திலும் நுட்பமான இறைஞானத்தின் கருத்துக்கள் அடங்கியுள்ள போதனைகளை வழங்கி அவர்களது உணவகத்திலிருந்து உணவு உண்பவர்களை உண்மையான சிறப்பிற்குரிய தகுதி வரை கொண்டு சென்றார்கள். அவர்களது நல்லொழுக்கத்தையும் உயர்வானதாக ஆக்கினார்கள். அவர்களது அறிவையும் இறைஞானத்தையும் உயர்வானதாக ஆக்கினார்கள். அவர்களது வழிகாட்டல் மூலமாக மேலாள இறைவன் வரை சென்றடையும் வழிகளை நாம் நமது கண்களால் கண்டோம். ஆன்மீகத்திலும் அவர்களை உயர்வான நிலைக்கு அன்னார் கொண்டு சென்றார்கள். நாங்கள் பூமியில் புதையின்ற பிறகு அவர்கள்தான் எங்களை வானம் வரை கொண்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வே, நற்கூலி வழங்கும் நாள் வரை என்றென்றும் நிரந்தரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உனது சாந்தியையும் கருணையையும் பொழிவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய குடும்பத்தினர் மீதும் அவர்களுக்கு உதவி செய்த அவர்களிடமிருந்து உதவிகளை பெற்ற அன்னாரது கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் மீதும் உனது சாந்தியையும் கருணையையும் பொழிவாயாக. அந்த சஹாபாக்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜமாத்தாக இருந்தார்கள். அவர்கள் தமது உயிர், கண்ணியம், செல்வம், சந்ததிகள் ஆகியவற்றை விட அல்லாவிற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கதமுன் நுபுவத் என்ற உயர் தகுதியின் அருள்களை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களது எஜமானரான ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் நபியாகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் எல்லா மார்க்கங்களை விடவும் சிறந்ததாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுல் அம்பியாவாக இருக்கின்றார்கள் என்பதன் மீதும் நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம். அவரது அருளின் மூலமாக எவருக்கு தர்பியத் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவரே அவர்களுக்கு பிறகு நபியாக வர முடியும். அவர் அவர்களது முன்னறிப்புக்கு ஏற்ப வந்திருக்க வேண்டும். இதை தவிர வேறு எவரும் நபியாக வர முடியாது. கதமுன் நுபுவத் என்பதன் பொருள் நபித்துவத்தின் சிறப்புகள். நமது நபியாகவும் நபிமார்கள் மற்றும் தூதர்களில் சிறந்தவராகவும் இருப்போர் மூலமாக முடிவடைகின்றது என்பதாகும். அவர்களது உம்மத்தை சார்ந்தவராகவும் அவர்களை முழுமையாக பின்பற்றுபவர்கள் ஒருவராக இருப்பவரே நபியாக வர முடியும் என்பதே எங்கள் கொள்கையாகும். அவர் எல்லா விதமான அருள்களையும் அவர்களது ஆன்மீகத்திலிருந்தே பெற்றிருக்க வேண்டும். அவரது ஒளியிலிருந்தே அவர் ஒளி பெற்று பிரகாசிக்க வேண்டும். இதை தவிர்த்து வேறு எந்த நபியும் வர முடியாது. இந்த விஷயமே உண்மையாகும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருள்களுக்கு சாட்சியாக விளங்குகிறது. மக்களுக்கு அவர்களது அழகு, அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றியவாறு அவர்கள் மீது உள்ள முழுமையான அன்பிலும் முழுமையான களப்பற்ற மன தூய்மையிலும் தங்களையே மாய்த்துக் கொள்பவர்களின் ஆடையின் மூலமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு எதிராக விவாதம் செய்வது அறியாமையாகும். மாறாக அது இறைவன்புறமிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்ததிகள் அற்றவர்களாக இருக்கவில்லை என்பதற்கான ஆதாரமாகும். ஞானமுள்ளவர்களுக்கு இதை விளக்க வேண்டிய எந்த தேவையும் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பௌதிகமான முறையில் எந்த ஒரு ஆன்மகனுக்கும் தந்தை அல்ல. அவர்கள் ஆன்மீகத்தில் சிறப்பினை எய்தியுள்ள நபருக்கு தனது அருள்களை வழங்குவதன் மூலம் அவரது தந்தையாக இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லா நபிமார்களது முத்திரையாகவும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா நல்லடியார்களின் தலைவராகவும் இருக்கின்றார்கள். அவர்களது முத்திரையின் அச்சு பதிந்திருக்கின்ற மேலும் அவர்களது சுன்னத்தை பின்பற்றி நடப்பவரை தவிர வேறு எவரும் இறைவனின் சந்நிதி வரை சென்றடைய முடியாது. அவர்களது தூதுத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அவர்களது மார்க்கம் மற்றும் அவர்களது சமுதாயத்தில் உறுதியாக நிலைநிற்காமலும் எந்த ஒரு செயலும் இறைவணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எவர் அவர்களை கைவிட்டு விட்டாரோ மேலும் தனது ஆற்றலுக்கேற்ப அவர்களது எல்லா நடைமுறைகளையும் பின்பற்றாமல் இருப்பாரோ அவர் அழிந்து விடுவார். அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு புது சரியத்தும் வர முடியாது. எந்த ஒரு விஷயமும் அவர்களது வேதத்தையும் அவர்களது சட்டங்களையும் ரத்தாக்கக்கூடியதாகவும் அவர்களது தூய கூற்றுகளை மாற்றக்கூடியதாகவும் இருக்கவே முடியாது. எந்த ஒரு மலையும் அவர்களது மலைக்கு ஒப்பானதாக இருக்க முடியாது. எவர் திருக்குறானை பின்பற்றுவதிலிருந்தும் ஒரு அணு அளவு வெளியேறி விடுவாரோ அவர் ஈமானின் வட்டத்திலிருந்தும் வெளியேறிவிட்டார். இதுவரை ஒருவர் நமது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நிறுவனமாகியுள்ள அந்த எல்லா விஷயங்களையும் பின்பற்றி நடக்காமல் இருப்பாரோ அதுவரை அவர் வெற்றி பெற முடியாது. அவருக்கு ரட்சிப்பும் கிடைக்காது. எந்த நபர் அவர்களது கட்டளைகளில் ஒரு அணு அளவை கூட விட்டுவிடுவாரோ அவர் அழிவின் குழியில் விழுகின்றார். எவர் இந்த உம்மத்தை சார்ந்தவர் என்று தன்னை கூறிக்கொண்டு அதற்கு பிறகும் தான் நபி என்று வாதம் செய்துவிட்டு அவருக்கு தர்பியத் படைப்பினங்களில் சிறந்தவரான சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருள் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது, அவர்களது முன்மாதிரி பின்பற்றாமல் அவரிடம் எந்த உண்மையும் இல்லை, மேலும் திருக்குர்ஆன் காத்தமு ஷரியத்தாக இருக்கிறது என்ற கொள்கையை கொண்டவராக இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட நபர் அழிந்து விடுபவராகவும் உறுதியாக காஃபிராகவும் தீயவராகவும் இருக்கின்றார். எந்த நபர் நபி என்று வாதம் செய்துவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தை சார்ந்தவராக அவர் இருக்கின்றார் என்றும் எவற்றையெல்லாம் அவர் பெற்றாரோ அவற்றை அவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருள்களிலிருந்தே பெற்றார் என்றும் அவர் அவர்களது தோட்டத்தின் ஒரு பழமாகவும் அவர்களது மலையின் ஒரு துளியாகவும் அவர்களது ஒளியின் ஒரு பிரதிபலிப்பாகவும் இருக்கின்றார் என்ற கொள்கையை உடையவராக இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட நபர் சாபத்திற்குரியவராக இருக்கின்றார். அத்தகைய நபர் மீதும் அவருக்கு உதவி செய்பவர்கள் மீதும் அவரை பின்பற்றுவர்கள் மீதும் அவரது நண்பர்கள் மீதும் இந்த அனைவரின் மீதும் இறைவனின் சாபம் இருக்கின்றது. இப்போது வானத்தின் கீழ் நமது நபி முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அவர்களை அறியாத வேறு எவரும் நபியாக இருக்க முடியாது. அவ்வாறே திருக்குரானை தவிர எங்களுக்கு வேறு எந்த வேதமும் இல்லை. யார் இதை எதிர்க்கின்றாரோ அவர் தன்னைத்தானே அழிவில் ஆழ்த்திக் கொள்கின்றார். இப்போது பரிந்துரை செய்யக்கூடியவர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே ஆவார்கள் என்பது தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். மனித இனத்திற்கு பூமியின் மேற்பரப்பில் திருக்குரானை தவிர வேறு எந்த வேதமும் இல்லை. ஆதமின் மக்களுக்கு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இப்போது எந்த தூதரும் பரிந்துரையாளரும் இல்லை. எனவே ஆற்றலும் கம்பீரமும் மிக்க அந்த தூதரிடம் உண்மையான அன்பு கொள்ள முயலுங்கள். பிறருக்கு அவரை விட எவ்வகை பெருமையும் கொடுக்காதீர்கள். இதனால் நீங்கள் வானில் மீட்பிற்குரியவராக எழுதப்படுவீர்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், ரட்சிப்பு என்பது மரணத்திற்கு பின்னர் நிகழ்வதன்று, மாறாக இவ்வுலகில் தனது ஒளியை காட்டுவதே உண்மையான ரட்சிப்பாகும். ரட்சிப்பு கிடைக்க பெற்றவர் யார்? இறைவன் இருக்கின்றான் என்பது உண்மை என்றும், அவனுக்கும் படைப்பினங்களுக்கும் இடையே பரிந்துரை செய்பவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள் என்றும், வானத்தின் கீழ் அம்மாநபியின் சமதகுதியில் இருக்கும் வேறு எந்த தூதரும் இல்லை என்றும், திருக்குரானின் சமதகுதியில் இருக்கும் வேறு எந்த ஒரு மறையும் இல்லை என்றும் உறுதியாக நம்புவரே ரட்சிப்பை பெற்றவராவார். எவரும் என்றென்றும் உயிர் வாழ்வதை இறைவன் விரும்பவில்லை. ஆனால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நபி எப்போதும் உயிருடன் இருக்கின்றார். ஆரம்ப நூற்றாண்டுகளில் தனது சமுதாயம் இழந்துவிட்ட அந்த பொருள்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நபித்துவத்தின் தொடர் இழந்துவிட்ட அந்த பொருள்களை பெற்றுக் கொண்டார்கள். முஹம்மதிய தொடர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தொடருக்கு பகரமாக இருக்கின்றது. ஆனால் மகிமையில் மூசாவுக்கு ஒப்பானவர் மூசாவை விட 1000 மடங்கு சிறந்தவராக இருக்கின்றார். அவ்வாறே ஈசாவுக்கு ஒப்பானவர் மரியமின் மகனை விட 1000 மடங்கு சிறந்தவராக இருக்கின்றார். எண்ணற்ற மேற்கோள்களிலிருந்து இந்த சில மேற்கோள்களை நான் எடுத்துள்ளேன். அவை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமை மற்றும் உயர் தகுதி தொடர்பாக எழுதியவையாகும். இவ்வாறே இஸ்லாத்தின் பல்வேறு போதனைகளை விளக்கும் வகையில் ஒரு கருவூலத்தை அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அல்லாஹு தாலா அவற்றிலிருந்து அதிகமாக நாம் பலனை பெறுவதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இஸ்லாத்தின் கொடியை உயர்த்துவதாக கூறுகின்ற பெயர் தாங்கி மக்களுக்கும் அல்லாஹ் அறிவை வழங்குவானாக. அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பர் கூறும் விஷயங்களை கேட்கும்படி செய்வானாக. மேலும் அவர்கள் முஸ்லிம் பொதுமக்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டக்கூடியவர்களாக ஆகட்டும். தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாதா தொழுகைகளை தொழ வைப்பேன். முதலாவது ஜனாதா தர்வேஷான காதியானை சார்ந்த முகமது மூசா சாஹிபுடையதாகும். இவர் 2015 மே மாதம் 10 தமது 95 வயதில் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் தமது வாழ்நாளில் கடைசி வரை இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருந்தார்கள். வஃபாத்திற்கு 4 முன்னர் அகமதியா முச்சந்தியில் வைத்து தெருவில் கீழே விழுந்து விட்டதன் காரணமாக நெற்றி போட்டில் காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக 4 வரை அமுதசரஸில் உள்ள மருத்துவமனையில் அன்னார் இருந்து வந்தார்கள். இதற்கு பிறகு நூர் ஹாஸ்பிட்டலில் வைத்து இவர்கள் ஒஃபாத்தானார்கள். மர்ஹூம் வசிய செய்தவர் ஆவார். இவரது குடும்பத்தினருக்கு முதலாவது கிலாபத்தின் காலகட்டத்தில் பைய செய்து ஜமாத்தில் இணைவதற்கான தோஃபிக் கிடைத்தது. மர்ஹூம் ஷேக்புரா மாவட்டத்தில் உள்ள சையது வாலா என்ற கிராமத்தை சார்ந்தவர் ஆவார். 1946 இவர்கள் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்த அந்த சமயத்தில் தனது பணியை விட்டுவிட்டு காதியானில் வசிக்க ஆரம்பித்ததும் ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு, நான் ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தேன், இப்போது அந்த வேலையை விட்டுவிட்டு சுயமாக வேலை செய்ய ஆரம்பித்துள்ளேன் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு உங்களது தொண்டு தேவைப்படுகின்றது என கூறினார்கள். அப்போது பாகிஸ்தான் பிரிவினையும் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. 1946 தனது வேலையை இவர்கள் விட்டார்கள். நீங்கள் ஹிஜ்ரத் செய்து பாகிஸ்தான் செல்ல வேண்டாம், காதியானிலேயே தங்கியிருங்கள் என்று ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள். பிறகு அவர்கள் காதியானிலே தங்கிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் காதியானில் இருந்த 313 தர்வேஷ்களில் ஒருவராக இருந்து வந்தார்கள். மிகவும் நட்பாக்கியத்துடன் தர்வேஷாக இருந்த அந்த நாட்களை கழித்தார்கள். பல வருடங்களாக சதரஞ்சன் அஹமதியாவின் அலுவலகங்களிலும் குறிப்பாக தாருல் மசீஹிலும் தொண்டாட்டக்கூடிய தௌஃபீக் அன்னாருக்கு கிடைத்தது. மருகுமிற்கு 2006 UKயின் ஆண்டு மாநாட்டில் தர்வேஷ்களின் பிரதிநிதியாக வந்து கலந்து கொள்வதற்கான தௌஃபீக் கிடைத்தது. உலகளாவிய பையத் நிகழ்ச்சியிலும் இந்தியாவின் பிரதிநிதியாக இருப்பதற்கான தௌஃபீக் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் எல்லோரையும் விட முன்னர் வந்து அமர்ந்திருந்தார்கள். இவர் தனக்கு பின்னால் ரெண்டு மகள்களையும் மூன்று மகன்களையும் விட்டு சென்றுள்ளார். அவர்களது மகனான லத்தீப் சாஹிப் அவர்கள் ஜமாத்திற்கு தொண்டு செய்து ஓய்வு பெற்றுள்ளார்கள். அவளது மனைவி 2014 மே மாதம் 30 வஃபாத்தானார்கள். இவர்கள் தர்வேஷாக இருந்த அந்த நாட்களை மிகவும் பொறுமையுடன் கழித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளுக்கும் இந்த பெரியவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வதற்கான தௌஃபீக்கை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா சையது மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவரது மகளான சாஹிப்ஜாதி சையது அமத்துர் ரஃபீக் சாஹிபா உடையதாகும். 2015 மே மாதம் 6 தனது 80 வயதில் இவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஜரத் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இரண்டு திருமணங்களை செய்திருந்தார்கள். முதல் மனைவிடமிருந்து அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. 1917 மதிப்பிற்குரிய அமத்துல் லத்தீப் பேகம் சாஹிபா அவர்களை இரண்டாவதாக அண்ணா திருமணம் செய்தார்கள். அவர்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு 7 மகள்களையும் 3 மகன்களையும் வழங்கினான். சாஹிப்ஜாதி அமத்துர் ரஃபீக் சாஹிபா அவர்கள் 8 பிறந்தார்கள். மிகவும் சிறந்த அறிஞராக இவர்கள் இருந்தார்கள். அமைதியாக இருக்கின்ற இயல்பை கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்களது மகனான ஹமீதுல்லா நுஸ்ரத் பாஷா அவர்கள் ஃபதிலே உமர் மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கின்றார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், எனது தந்தையாரான அசதுல்லா பாஷா சாஹிப் அவர்கள் 1953 அமெரிக்காவில் கல்வி கற்று வந்த சமயத்தில் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 1960 அதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எனது தாயாரை எனது தந்தையார் மனமுடிக்க வேண்டும் என்று எனது தந்தையாருக்கு ஆலோசனை கூறினார்கள். பிறகு இவ்வாறு கூறினார்கள், எங்களுக்கு 2 மாமா இருந்தனர். முதல் மாமா பெரும் சூஃபியாக இருந்தார்கள். அவர்கள் டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் ஆவார்கள். அவர்கள் அதரத் அம்மாஜானின் சகோதரர் ஆவார்கள். சிறிய மாமா மிக பெரும் ஆலிமாக இருந்தார்கள். அதாவது மீர் இஸ்ஹாக் சாஹிப் அவர்கள் மிக பெரும் ஆலிமாக இருந்தார்கள். எனவே உங்களுக்கு பெரிய மாமாவின் மகள் சாஹிப்ஜாதி அமத்துர் ரஃபீக் சாஹிபா அவர்களை திருமணம் செய்து வைக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இவர்களது தந்தை, எனது உறவினர்கள் அனைவரும் அகமதி அல்லாதவர்கள் ஆவர் என்றார்கள். எனவே நான் இந்த வரன் தொடர்பாக எப்படி பேச முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், உங்களது கார்டியனாக நான் இந்த வரன் தொடர்பாக பேசுகிறேன் என்று ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள். 1961 நவம்பர் மாதம் 5 அவர்களது திருமணம் நடைபெற்றது. அதே நாளில் ருக்ஸத்தானாவும் இருந்தது. ஹஜரத் சையத் மரியம் சித்திகா சாஹிபா அவர்கள் ஹமீதுல்லா பாஷா சாஹிப் அவர்களிடம் கூறினார்கள், உங்கள் தாயாருக்கு திருமணம் நடந்த போது முஸ்லிமோர் அலியல்லாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். திருமணத்தின் போது மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் துவா செய்தார்கள். அவர்களது பிரதிநிதியாக செயல்பட்டார்கள். அதற்கு பிறகு ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வந்த சமயத்தில் அவர்களை சந்தித்துவிட்டு திரும்பும் போது ஹஜரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசதுல்லா பாஷா சாஹிபிடம், நான் உங்களுக்கு எனது மகளை தந்துள்ளேன் என்று கூறுங்கள் என்று கூறினார்கள். இவர்களது மகன் ஹமீதுல்லா பாஷா சாஹிப் வாழ்வை ஜமாத்திற்காக அர்ப்பணித்தவர். ஃபசிலே உமர் மருத்துவமனையில் டென்டல் சர்ஜனாக இருக்கின்றார். இரண்டாவது மகன் ஹிசர் பாஷா துபாயில் இருக்கின்றார். இவரது மகளான ஃபர்தானா பாஷா அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ள டாக்டர் குலாம் அகமது ஃபரூக் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். இவர்களும் ரபுவாவில் கம்ப்யூட்டர் செக்ஷனில் பணியாற்றுகின்றார்கள். அமத்துர் ரஃபீக் சாஹிப் அவர்களுக்கு நீண்ட காலமாக கராச்சியின் நாயிப் சதர் லஜினாவாக தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. முட்டுவலியின் காரணமாக அவர்களுக்கு கஷ்டம் இருந்து வந்தது. அவ்வாறு இருந்தும் மேல் மாடியில் உள்ள அலுவலகங்களுக்கும் அவர்கள் சென்று வந்தார்கள். எல்லா இடத்திற்கும் சென்று வருவார்கள். இதன் காரணமாக அவர்களது துன்பம் மேலும் அதிகரித்து விட்டது. ஆனால் தமது கடமைகளை நிறைவேற்றாமல் இவர்கள் விட்டுவிடவில்லை. ஏழைகளை மிக அதிகமாக கவனிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். வழக்கத்திற்கு மாற்றமாக மிகவும் அதிகமாக ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தார்கள். கிலாபத்துடன் எந்த அளவு பற்று இருந்தது என்றால், கிலாபத்திற்கு எதிராக எந்த விஷயம் பேசப்பட்டாலும் அதனை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது. 1974 அப்போதுள்ள அந்த நிலைமையில் சில விருந்தினர்கள் இவர்களது வீட்டிற்கு வந்திருந்தனர். உணவிற்கான மேஜையில் எல்லோரும் அமர்ந்திருந்த சமயத்தில் யாரோ ஒருவர், அசம்பிளியின் நடவடிக்கையின் போது மூன்றாவது கலீஃபா அவர்கள் இவ்வாறு சொல்வதற்கு பகரமாக இவ்வாறு சொல்லியிருக்க வேண்டும் என்று கூறினார். அப்போதே அவர்கள் தமது விரலால் சைகை செய்தவாறு கடுமையாக அவ்வாறு கூறியதை தடை செய்தார்கள். மேலும், இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட என்னால் கேட்க முடியாது என்று அவரிடம் கூறினார்கள். உடனடியாக அவ்வாறு பேசுவதை அன்னார் தடுத்து விட்டார்கள். கிலாபத்துடன் நம்பிக்கைக்கு பாத்திரமான தொடர்பு அவர்களுக்கு இருந்து வந்தது. பிறகு அல்லாவுடனும் இவர்களுக்கு குறிப்பான தொடர்பு இருந்து வந்தது. இவர்களது மகன் கூறுகின்றார்கள், எனது தந்தையார் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் மூலமாக வாழ்நாள் கழிந்தது. மிகவும் வறுமை இருந்து வந்தது. அப்போது ஒரு நாள் தாயார், நான் இருக்கும்போது எனது தந்தையாரிடம், எனக்கு அல்லாவின் தரப்பிலிருந்தும் வல்லாஹு கைரு ராஜுக்கின், அல்லாஹ் சிறந்த முறையில் வாழ்வாதாரத்திற்கான ஏற்பாட்டை செய்பவன் ஆவான் என்ற நற்செய்தி எனக்கு கிடைத்தது என்று கூறினார்கள். அதற்கு பிறகு இவரது கணவர் உலக வங்கியில் அட்வைசராக பணிபுரிந்தார். கன்சல்டன்சிக்கான ஃபீஸ் கிடைக்க ஆரம்பித்தது. இதனால் வருமானம் பெருகியது. இவர்களுக்கு உலகத்துடன் எந்த பற்றும் இருக்கவில்லை. இவர்களது மகள் ஃபர்ஹானா சாஹிபா கூறுகின்றார்கள், எனது தாயாரின் எல்லா பொருள்களையும் நான் சேகரிப்பதற்கு 15 நிமிடமே ஆனது என்று கூறுகின்றார்கள். இவரிடம் இருந்த இன்னொரு சிறப்பம்சம், இவரது மாமனார் வீட்டை சார்ந்த அனைவருமே அகமதி அல்லாதவர்களாக இருந்தனர். முஸ்லிமோ ரலியல்லாஹு அவர்கள் உங்களது அகமதி அல்லாத உறவினர்களை எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று போதனை செய்திருந்தார்கள். இவரது மகள் கூறுகின்றார், எனது தாயார் இந்த போதனைக்கேற்ப சிறப்பாக செயல்பட்டார்கள். முழு வாழ்நாளும் அகமதி அல்லாத தமது உறவினர்களுடன் நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். அந்த உறவினர்கள் அவர்களை எதிர்த்து வந்தார்கள். அவ்வாறிருந்தும் அவர்களது எதிர்ப்பு இருந்தும் கூட அவர்களுடன் எனது தாயார் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இறுதியில் அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் அந்த அகமதி அல்லாதவர்களில் சிலர், இவர்களைப் போன்று எங்களுடன் அனுதாப உணர்வுடன் நடந்து கொண்டவர்கள் மற்றும் எங்களுக்கு நல்லதை விரும்பியவர்கள் வேறு யாரும் இல்லை என்று கூறியிருந்தார்கள். அல்லாஹு தஆலா மர்ஹூமாவின் தகுதியை உயர்த்துவானாக, அவருடைய சந்ததிகளுக்கு நன்மைகள் நிலைத்திருக்கும் தௌஃபீக்கை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாதி அஃமாலினா மன் யஹ்திஹி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லிலஹு ஃபலா ஹாதிய லஹு வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வநஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு இபாதுல்லாஹி ரஹிமகுமுல்லாஹ் إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر